பிரதர்ஷனத்தினாலே அவர்கள் இருதயம் தொடுபட்டதனால் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இயேசு ஒன்று தெரியாமா மாலை வேலை ஆயிட்டு இருட்டாகிவிட்டது, கம் எங்களோடு வந்து தங்கும். அவர்களை விட்டு அவர் தூரமாய் போவது போல காணப்பட்டார், அவர்களை விட்டு விலகி போவது போல காணப்பட்டார். வேண்டுமென்றே அப்படி செய்தார். But they constrained him. அவரை வருந்தி கேட்டார், தெரியாமல் உள்ளே போய் உடன்படிக்கை பந்தியிலே கலந்து கொண்டு அந்த அப்பத்தி உடைக்கும் நேரத்திலே அவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த பிரேக்கிங் ஆஃப் பிரெட், தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் தி பிரெட். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அப்பம், தேவனுடைய சோறு, இதை ஆவியானவர் உடைத்து உன் கரத்திலே நீட்டும் பொழுது அது வெளிப்படுத்துதலாக உனக்கு வரும். The bread must be broken for you to receive the revelation. அந்த வெளிப்படுத்த அது உன் ஆவிக்கு. அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அதனால இது உன்னுடைய சிந்தனைகளை அங்கா நீங்க அதை நிவிடக்கூடும்.
Jesus, help me. Holy Spirit.
ஆதியிலே வார்த்தை இருந்தார். வார்த்தை தேவனோடு இருந்தார். வார்த்தை தேவனாய் இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. அவராலே அல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இருளானது அந்த ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை, மேற்கொள்ளவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார். உலகமோ அவராலே உண்டாயிற்று. ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. தம் சொந்தமானவர்களிடத்திலே வந்தார். தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாமிசத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே அவர்கள் பிறந்தார்கள். வார்த்தையானவர் மனுஷனாகி இந்த உலகுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தார். பூமியை சிருஷ்டித்து அந்தரத்திலே தொங்கப்பட்டவர், சமுத்திரத்தை உண்டு பண்ணியவர், பூமியின் வட்டத்துக்கு மேலாக வீற்றிருப்பவர், அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தை கொடுப்பவர், ஒளியாக இந்த உலகுக்கு வந்தார். அவர் இந்த உலகுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே பிதா அவரோடு பண்ணிய உடன்படிக்கையின் நிமித்தம் அவர் அந்த நேரத்திலே அவருக்கு கூறிய அந்த வார்த்தைகளை வேதம் கூறுகிறது. அதை நீங்கள் 42 அதிகாரம் ஏசாயாவினுடைய புத்தகம் அதிலே அற்புதமாக இயேசுவை குறித்து முத்திரையிடப்பட்ட உடன்படிக்கை வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம். 5 தொடக்கம், வானங்களை சிருஷ்டித்து அவைகளை வெறித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்கள் ஆவலிலே இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பிதாவாகிய தேவன் தேவாவியானவர் மூலம் இயேசுவுக்கு பேசுகிறார். இயேசு உலகுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக உடன்படிக்கையின் வார்த்தைகள், அசைக்க முடியாத வார்த்தைகள், ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக கொடுக்கிறேன். அவர் தெரிவு செய்த யூத ஜனம், ஆனால் ஜாதிகளுக்கு ஒளியாக நான் வைக்கிறேன். Light to the Gentiles. அதுதான் யோவான் இவைகளின் வெளிப்படுத்துதலை கிடைத்ததும் அவன் என்ன எழுதினான், எந்த மனுஷனையும் உலகில் வந்து இந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உயிர் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. மனுஷனுக்கு தேவை தேவனுடைய ஜீவன், மதம் அல்ல, போதனைகள் அல்ல, சபை தேவை பயிற்சி வைப்பதற்காக, சபை உயிர் கொடுக்கிறது அல்ல. உயிர் ஒரு ஆள், இயேசு சொன்னார், நானே ஜீவன். Praise his holy name. Praise his holy name. So this was written long time. எப்பயோ எழுதப்பட்ட காரியம். மனுஷன் பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய ஜீவனுக்கிட்ட விட்டு பிரிந்து சாத்தானுடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டு இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்து உள்ளே இல்லாதவர்கள் மரண இருளிலே ஜீவிக்கிறார்கள். Death. மரணம் என்றால் பிரிவு, மரணம் முடிவல்ல. நீ சரீர பிரகாரமாக மரித்ததும் எங்கேயோ ஜீவிக்க போகிறாய். தீர்மானம் எடுக்க வேண்டியது இன்றைக்கு இப்பொழுது. எந்த மத பிரசங்கமும் கிடையாது. மனிதன் எழுந்து போனது தேவனுடைய ஜீவன். மனிதனுக்கு தேவையானது அவருடைய ஜீவன்.
மதம் அல்ல. சாத்தானின் சுபாவம் மரணம். அது ஒரு நிலைமையும் அது ஒரு ஆவியுமா இருக்கிறது. மரணம் ஒரு ஆவி, பாதாளம் ஒரு ஆவி. தேவன் தம்முடைய குமாரனை உலகுக்கு கொடுத்தார். உம்மை ஒளியாக நான் அவர்களுக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். வாசித்தோம் அந்த ஒளியை குறித்து யோவான் என்ன சொன்னான், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. Can you see that? So he is talking about the life of Jesus, the life of God, அவருடைய ஜீவன். மனிதன் எழுந்து போன இந்த தேவ ஜீவனை அடையும்படிக்கு, நித்தியத்துக்குமாக அவரோடு ஜீவிக்கும்படிக்கு அவர் உலகத்திலே வந்து முதலில் மனுஷனுடைய முரட்டாட்டத்துக்காக அந்த தண்டனையை அந்த சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற வேண்டியதாக இருந்தது. But Jesus came to give life. நான் ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று சொன்னார். பிசாசு திருடவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். காலத்துக்கு முன்பாக மனிதர்களை மறிக்க பண்ணுவது குழந்தையிலே கர்ப்பத்திலே இருக்கும் கூட. The source of life is God. ஜீவாதிபதி, ஜீவனுக்கு ஊற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise your name, Jesus. தேவன் குமாரனை உலகுக்கு கொடுத்தார். குமாரன் வந்து தன் ஜீவனை கொடுத்தார். God gave his son, but son gave his life. அவர் ஜீவனை கொடுத்தார். உனக்குள்ளாக அவர் இருந்தால் உன் இருதயம் மாறியிருந்தால் தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளாக இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இது தேவனுடைய வார்த்தை. 50 வருஷம் சபையிலே இருக்கிறேன், ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறேன், கிறிஸ்தவ பெயர் எனக்கு உண்டே, பரம்பரையாக கிறிஸ்தவராய். நோ, த க்வெஸ்சன் இஸ், டு யூ ஹாவ் த சன்? கேள்வி என்ன, குமாரன் உள்ளேயா வெளியேயா? அதுதான் கேள்வி. பிரதர், குமாரன் உள்ளே வந்தால் அவர் நீ பற்றிக் கொள்ளும் பொழுதே, அவரோடு நீ உறவாடும் பொழுதே, அவருடைய வார்த்தையிலே நீ நிலைச்சிருக்கும் பொழுதே, நாளுக்கு நாள் அவருடைய சாயலிலே நீ மாறிக்கொண்டு போக போகிறாய். அவருடைய பிரசன்னம் உனக்குள்ளாக பெருகிக் கொண்டே போகிறது. நீதிமானுடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசத்தை போல நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசித்துக் கொண்டே போகும். உன்னுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார். Is Jesus inside you? தேவகுமாரன் உனக்குள்ள இருக்கிறாரா? இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மத்தேயு 20:28 இயேசு சொன்னார், நான் ஊழியம் செய்யும்படிக்கு நான் வரவில்லை, நான் ஊழியம் செய்யவே நான் வந்தேன். அது மட்டுமல்ல, தொலைந்து போகிறவர்களை இரட்சிப்பு கொடுப்பதற்காக தம்முடைய வாழ்க்கையை அவர் கொடுக்க வந்தார். அப்படியே மனுஷகுமாரனும் மற்ற 20:28 ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும், தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். He came to give his life. அந்த கொடுக்க என்ற சொல் உனக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துதலாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். He came to give life, his own life to you and me. நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். Oh my God. வரப்போகிற வாக்கியங்களிலே நீ அறிந்து கொள்ள போகிறாய். Let's see John chapter 15, 15th chapter. John 13th verse, இயேசு என்ன சொல்கிறார்? ஒருவன் தன் சிநேகிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், எப்படிப்பட்ட அன்பு? ஜீவனை கொடுக்கும் அன்பு. Watch that word, to give his own life. கொடுக்கும் அன்பு, அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதோ பார்த்தீர்களா, உடன்படிக்கையிலே நெருக்கமாக இணைக்கப்பட்டிருந்தால், God calls you and me his friends. என்னையும் உன்னையும் அவர் நண்பர்கள் என்று அழைக்கிறார். அவருடைய உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டு அவரோடு நாங்கள் நடந்து கொண்டு போகும் பொழுது, God is friend. சோதோம் குமராவை அழிக்க முடியவில்லை. ஆபிரகாம் இடத்திலே சொல்லாமல், ஏய், உடன்படிக்கை, ஆபிரகாம் அவருடைய ஃப்ரெண்ட், சிநேகிதன்.
தண்ணி வருது பிரதர். உன் உடன்படிக்கை எங்கே? தேவன் உன்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரா?
தேவ ஜனங்களை மறுபடியும் சொல்லுகிறேன், உடன்படிக்கையிலே நீக்க வைக்கும் அந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாயிருக்கு.
பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசிகளுக்கு அவர்களது அந்த விசுவாசத்தின்
வைராக்கியம் உடன்படிக்கையிலே தான் இருந்தது.
God has no covenant with the other people. He has made covenant with you and me. உடன்படிக்கை இல்லாத இந்த பலஸ்தீன் யார் என்று கேட்டால், தாவீது.
Who is this man without a covenant?
உடன்படிக்கையை பலப்படுத்தி இருக்கிறாயா? ஜனங்கள் ஓடட்டும், ஜனங்கள் பதட்டம் அடையட்டும்,
but you know there is a God in heaven.
பரலோகத்திலேயும் நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்துவின் தாப்பனும் எங்களுடைய தாப்பனமாக இருக்கிறார்.
He is your daddy. He's made a covenant with you. யோவான் 10th chapter போங்கள். I want to show you some scriptures that the Holy Spirit speak to you. 11th verse.
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை விடுகிறான்,
கொடுக்கிறான்.
The good shepherd gives his life for the sheep. ஜீவனை கொடுக்கிறான். Jesus gave his life for you
and me.
தம்முடைய ஜீவனையே, அவர் சொத்துக்களை
பார்த்து இதை எடுத்துக்கொள்ளன்னு சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என் நாடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன்,
என் உயிரை நான் கொடுக்கிறேன்.
You see that? Now,
ஜீவன் என்று சொல்லும் பொழுது அநேகமாக நாங்கள் இந்த சொல்லை உபயோகிப்பதில்லை. நாங்கள் உயிர் என்று சொல்லுவோம். சொலமுனுக்கு கிடைத்த வெளிப்படுத்துதல் இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவருடைய மரண நாளிலே அதிகாரம் இல்லை. அவருடைய ஆவி அல்லது உயிர் அவரை விட்டு பிரியும் நேரத்திலே அதை இல்லை போக முடியாது என்று அடக்கி வைக்க முடியாது. இல்லை, யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. பிரசங்கினுடைய புத்தகம் 8 அதிகாரம், நீ மறக்க முடியாது, 8 வசனம். ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷருக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதோ பார்த்தாயா, ஆவி தன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு அதை பிடித்து வைத்திருக்க எந்த மனுஷனாலும் கூடாது பிரதர். சிலர் சொல்லுவாங்களாம், சாகும் நேரத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் நான் ஜீவித்திருந்தால் நல்லம், ஆனால் என்ன செய்வது, அவருடைய மனைவி பிள்ளைகள் மற்றாக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. கேட்குறியா, அவர் சொல்கிறார் இன்னும் ஒரு சில தினங்களிலே அவர் மரணமாகி அடக்கம் பண்ண போகிறார்கள். என்ன சொல்கிறார், ஓ ஐ விஷ் ஐ ஹட் மோர் டேஸ் டு லிவ், இன்னும் கொஞ்சம் கூட நாட்கள் நான் ஜீவித்தால் எனக்கு நலமாயிருக்கும். பட் தே க்ளோஸ் தேர் ஐஸ் அண்ட் டை. ஏன், மரண நாளின் மேல் அதிகாரம் இல்லை. தன் ஆவியை விடாதிருப்பதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் யோவான் 10 அதிகாரத்துக்கு வா. Some of us think, oh, poor Jesus, they took him and killed him. அவரை கொண்டு போய் கொலை செய்தார்கள். எஸ், ஏன் கொலை செய்தார்கள் தெரியுமா, எரிச்சல் பொறாமையினாலே. ஏன் மறைத்தார் தெரியுமா, நான் காண்பிக்க போகிறேன். யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். அவர் ஜீவன் கொடுக்க வந்தார், மதம் பரப்ப அல்ல. கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியம் இல்லை. கிறிஸ்தவத்தை பிடித்திருக்கிறவர்கள் சமய வரி பிடித்தவர்கள் அல்லது சமயத்திலே வஞ்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் லூக்கா 9:23 படி தங்களை தாங்களே வறுத்து அவருக்கு பின்னாலே போகிறவர்கள், அவர்களுக்கு பெயர் சீஷர்கள். ஸ்தானாதிபதிகள் இப்ப விளங்குதா? Many people play games with that name Christian. I am not agitated by that name or uncomfortable. அந்த பேராலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வேணுமென்றால் சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் என்று. பட் ஒரு கூட்டம் எழும்பிக்கொண்டு வருகிறது, ஒரு கூட்டம் எல்லா இடத்திலும் எழும்பிக்கொண்டு வருகிறது, குறிப்பாக வாலிபர் கூட்டம் எழும்பிக்கொண்டு வருகிறது. அவர்கள் சொல்ல போகிறார்கள், நாங்கள் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுடைய இராணுவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சேனாதிபதிகள். ஓ காட், அப்போ உங்களுக்கு ஒரு மதமும் இல்லையா தம்பி? ஆஹா, ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒரு இராணுவ தளபதி உண்டு. அவர் யாரு? உலகத்தை சிருஷ்டித்தவரும் மனுஷன் நாசிக்குள்ளே அந்த சுவாசத்தை ஊதினவருமாகி தன் ஜீவனை கொடுக்க வந்தே அந்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொண்டு வருமாற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான். பதினேழாவது வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். Because I take that life back again after death, after giving, இயேசு சொல்லவில்லை நான் மரிக்க வந்தேன் மரிக்க வந்தேன் மரிக்க வந்தேன். நோ, ஈஸே, நான் ஜீவன் கொடுக்க வந்தேன், நான் ஜீவன் கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன். See, we need to change our mentality, the way we think. அங்க யோசிக்கிறது வித்தியாசமாக இருக்க வேண்டும். இனிமேல் Jesus came to give his life. இயேசு வந்ததன் காரணம் மனுஷ குலம் அனைத்துக்கும் ஜீவனை கொடுப்பதற்கு. அவர் நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். That's right. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்க அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அது என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். ஓ, here comes the பலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக் கொள்ள முடியாது. ஒருத்தர் என் ஜீவனை எடுக்க முடியாது. நூறு வீதம் தேவனாக வந்தார், நூறு வீதம் மனிதனாகவும் வந்தார். யாரும் என் ஜீவனை பறிக்க முடியாது. நானாக அதை கொடுத்தாலொழிய யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? யாரும் அவருடைய ஜீவன் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போகும்படிக்கு அவரை கொலை பண்ண முடியாது. பிடிக்க வந்தவர்கள் பின்னாலே போய் மல்லாக்கு பறிய விழுந்தார்கள். அதான் பாஷ. ஆரை தேடுகிறீர்கள்? நாங்கள் கிறிஸ்துவை தேடுகிறோம். நான் தான் I am. ஒருவரும் தள்ள இல்லை, பின்னால கொண்டு போய் விழுந்தார். அந்த ஒரு சொல் I am. மோசே கேட்ட வார்த்தை உம்முடைய பேர் என்ன? I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதை கேட்டோன்னு இவங்களுக்கு மூச்சு எடுக்க இல்லாம வந்திருக்க வேணும். எல்லாரும் கொண்டு போய் விழுந்தார்கள். இயேசு ஒன்று சொல்லவும் இல்லை, அப்படி என்று சொல்லவும் இல்லை, ஒரு பயமுறுத்தலும் இல்லை. கிறிஸ்துவை தேடி வந்தோம். I am my God. சூஷர்கள் விழவில்லை. Probably Peter was sleeping still. பிடிக்க வந்தவர்கள் விழுந்தார்கள். சில பேருக்கு கொண்டு போனார்கள், ஆணி அடித்தார்கள், தூக்கினார்கள். சில பேர் மரத்தில் மேலே. இப்பொழுது அவர் உயிரை பறித்துக் கொள்ளலாமா? நோ வே. அவரது ஜீவனை யாராவது அவரிடத்திலிருந்து பறிக்கலாமா? நோ வே. கட்டசி மட்டும் முடியாத காரியம். அதை இயேசுவின் வார்த்தையால் இனி கேட்பாய். அந்த 10வது அதிகாரத்திலே ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். Praise the Lord. இப்ப இந்த வசனத்தை பிரசங்கி 8:8 ஒப்பிட்டுப்பார். மரண நாளின் மேல் எவனுக்கும் அதிகாரம் இல்லை, தன் ஆவியை விடாதிருக்க எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அது போகத்தான் உன ஒரு நேரம் வந்தார். ஆனால் இயேசு சொன்னார், என்னை பொறுத்தவரையிலே நத்திங் டூயிங், யாரும் என் ஆவியை எடுக்க முடியாது, யாரும் என் உயிரை பறிக்க முடியாது. ஞாபகம் இருக்கிறதா? தேவாலயத்திலே யோவான் 2வது அதிகாரத்திலே அங்கே அவர் அந்த மேசைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டு அந்த புறாவிக்கிறவளை எல்லாரையும் கலைத்த நேரத்தில் இதை செய்யறதுக்கு நீ என்ன அடையாளம் எங்களிடத்திலேக்கு நீ காண்பிப்பீர் என்று வந்து கேட்டார்கள். What is the sign? அவர் என்ன சொன்னார்?
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளையிலேயே நான் கட்டி அனுப்புகிறேன்.
You want to do it? அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் மாமிசத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் விளங்கவே விளங்காது.
நாற்பத்தி ஆறு வருஷம் வந்திருக்குது இதுக்கு கட்டி எழுப்ப இந்த ஆலயம், மூன்று நாளையில எழுப்ப போறார் அவன் ஒடிச்சு போட்டு. அங்காலே வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசினார். அதன் பிறகு சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள் தேவ வசனம் உண்மை என்று சொல்லி. ஏன்? அவர் தேவனாகவும் மனுஷனாகவும், நூறு வீதம் தேவனாக நூறு வீதம் மனுஷனாக, உடன்படிக்கையிலே எங்களை தேவனோடு இணைப்பதற்காக வந்தவர், ஜீவன் கொடுக்க வந்தவர். எவரும் அந்த ஜீவனை பார்ப்பதில்லை. இன்றைக்கு உனக்குள்ளாக ஜீவன் உண்டானால் இயேசு கிறிஸ்து கட்டாயம் உனக்குள்ளாக இருக்கத்தான் வேணும், அல்லது உனக்குள்ளே ஜீவன் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், சபையிலே உள்ளவன் ஜீவனை உடையவன் என்று எந்த இடத்திலும் இல்லை. அது சாத்தானின் போதனை. பாஸ்டரோட நெருக்கமாக இருக்கிறவனுக்கு ஜீவன் இருக்கிறது எந்த இடத்திலும் இல்லை. ஒரு மூப்பனுக்கு ஜீவன் இருக்கிறது என்று எந்த இடத்திலும் இல்லை. சொல்ல போனால் மூப்பர்கள் அநேகமான இடங்களிலே பணப்பையை விடவே மாட்டார்கள் ராஜ்யத்துக்காக. அபிஷேகம் உள்ளவர்கள் அவர்கள் கழுத்திலே கையை வச்சால் ஒழிய I'm telling you, this is hot stuff. Oh, I thought about this through the week. கிழமை கூட யாரும் எடுக்க முடியும். சிலுவையிலே தொங்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? சிலுவையை விட்டு அறங்கும் அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம்.
அவரால் முடியுமா? நூற்றுக்கு நூறு வீதம்.
ஒரு காயம் இப்ப நமக்குள் இறங்கி வந்துட்டு இருப்பார். இப்ப என்ன சொல்ல போறாண்டு? ஏ, அவர் சர்வ வல்லமை உள்ளது. அவன் கூட ஆனால் ஹி சோஸ், அவர் தெரிவு செய்தார் டு ஒபே த ஃபாதர், பிதாவுக்கு கீழ்ப்படிய ஜனங்களுக்கு தம் ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் கீழ்ப்படைந்தார்.
கொடுக்க, when you continue reading that, அதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், அதை நானே கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்.
Can you see that? ஜீவனை கொடுக்க.
மத்தேயு, மார்க், லூக்கா, ஜான், இந்த நான்கு சுவிசேஷங்களிலும் அவரது ஜீவன் அவரை விட்டு பிரிந்தது என்று இல்லை.
வாசித்து பார். நான் அந்த வசனங்களை கொடுக்கிறேன். யூ கேன் ரீட் இட் அட் ஹோம். ஓகே, யூ கேன், யூ ஆல்ரெடி.
மத்தேயு 27:50, மார்க்கு 15:37,
லூக்கா 23:46,
ஜான் 19:30.
எழுதிட்டீங்களா?
27:50, 15:37, 23:46, 19:30.
வீட்டுக்கு போய் தடவிப்பார்.
இவைகள் எல்லாவற்றிலும் வேத வாக்கியம் என்ன கூறுகிறது தெரியுமா?
இயேசு தம் ஜீவனை, தம் ஆவியை விட்டார். மாவியை விட்டார். He gave up.
He could have held it on. அவரை விடாமல் வைத்திருந்திருக்கலாம், ஆனால் உனக்காக எனக்காக
அவரதை விட்டார்.
ஏன்? அவர் ஜீவன் கொடுக்க வந்தார். அவர் ஜீவன் கொடுக்க வந்தார்.
Can you see that? எவரும் அதை பறித்துக் கொள்வதில்லை.
அதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம். இயேசு சொந்த சித்தத்தினாலே அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவனை விடாவிட்டால், கொடுக்காவிட்டால் எவரும் அதை பறித்திருக்க முடியாது, எவரும் அதை பெற்றிருக்க முடியாது. என் ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன். I give my life. Can you see that? It's so important to see in the காரியத்தை நாங்கள் முழுவதுமாக ஆராய்வது வெளிப்படுத்துதலாக அறிந்து மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம். Now, கலாச்சியர் 2:20 பவுலப்போஸ்தலருக்கு ரட்சிப்பு ஒரு சொந்த நெருக்கமான தன்னுடைய சொந்த வாழ்க்கையிட்ட அனுபவமாக இருந்தது. இயேசு எல்லாருக்காக மறித்தார் உண்மைதான், ஆனால் இட் வாஸ் பர்சனல் டு ஹிம். சல்வேஷன், ரட்சிப்பு என்று சொன்ன உடனே சகோதரர்களே, அது இருளை விட்டு ஒளி நடத்துக்கும், மரணத்தை விட்டு ஜீவனுக்கும், சாத்தான் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் மட்டுமல்ல, அங்கே சுக ஜீவியம் உண்டு, அங்கே நிறைவான ஜீவியம் உண்டு, அங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டு. சீ, எவ்ரி திங், டெலிவரன்ஸ், விடுதலைகள் உண்டு. அது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த சௌசோ இன் கிரீக் அந்த வார்த்தை. ஆனால் அனைவர் நான் நேரத்துக்கு போகாமல் மோட்சத்துக்கு போகிறேன், அதுதான் ரட்சிப்பு. அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. அதற்காக மட்டுமான இயேசு வண்டை வந்தார், அல்லது இந்த நாட்களுக்காக இப்படி இப்படிப்பட்ட உலக ஜீவியத்துக்காக அவரை தேடுகிறாயா? Now let's see Galatians 2:20. I'll just see whether this is personal to you. இது உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதா? I don't know. Some people is going to get saved today. சிலர் இன்றைக்கு ரட்சிப்புகளாக வேற போகிறீர்கள். I'm telling you. ஏனென்றால் மனதாலே அந்த காரியம் நீ நினைத்திருக்கலாம். தாய் தகப்பன் ஆவிக்குரிய சபையில் இருந்தார்கள், நானும் சிறுவயதில் இருந்து வந்தேன். So I am saved. No, not necessary. கட்டாயம் அப்படி நிரூபிப்பு அடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குமாரன் உள்ளே வந்தால், குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன் வேதம் சொல்கிறது. ஆனால் அதன் பிறகு அந்த புதிய ஜீவன் வளர ஆரம்பிக்கிறது. Is it happening in your life? உன் வாழ்க்கையில் அது நடக்கிறதா? இதுவா Galatians 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் ஜீவிக்கிறேன், இதை நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் இப்பொழுது இந்த சரீரத்திலே ஜீவித்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறேன். தேவகுமாரன் எனக்கு ஜீவனை கொடுத்ததனாலே நான் ஜீவிக்கிறேன். He gave his life. அவர் எனக்காக அந்த ஜீவனை எனக்கு கொடுத்தார். See, he was so personal, he was so close. பவுலுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில சரியான நெருக்கம். அதான் அவன் சொன்ன, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குகிறது. எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். Is that true for us? நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அது சொந்தமாக இருக்கிறத. சகோதரனே, சகோதரியே, கவனமாய் தேவு ஜானமே, பிரச்சனைகளை பெருசாக்காதீங்கோ, அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. சில பிரச்சனைகள் இருக்கத்தான் போவதே, எல்லா பிரச்சனைகளும் அகன்று போகாதே. இப்போ என்ன செய்ய போகிறாய்? உலக கவலைகளால் இப்படிப்பட்டு, அல்லது பொருட்களால் இப்படிப்பட்டு, அல்லது இந்த வாழ்க்கையினால் எப்படிப்பட்ட எத்தனை தடவை மற்றையும் மார்க் லூக்கா யோவான்ல இந்த ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். எத்தனை தடவை சொன்னார்? கோதுமை மணியானது நிலச்சிலை விழுந்து மறித்தால் ஒழிய அது தனிச்சிருக்கும் செற்றதையாகில் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கனி கொடுக்க முடியாத காரியம். இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, அது முடிந்து போகிறது, அது ஆத்ம ஜீவியம், லைக் அனிமல், லைக் மிருகத்தை போன்றது, சுயநலத்தை பற்றி கொண்ட காரியம். You want to hold on to that? இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அந்த தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதன் பிறகு அதுக்குள்ளாக போய் நெருக்கப்பட்டு அடிபட்டு உடைப்பட்டு அப்படி போய் இப்படி போய் ஏமாற்றப்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ அல்லது குளறி அதன் பிறகு வருவார்கள். அதன் பிறகு மெய்யாகவே சரி இவை எல்லாவற்றையும் விட்டு போட்டு இத்தனை வருடங்கள் கடந்து போனது, இனியாகுதல் ஆண்டவரே நான் உண்மையே சேவிக்கப் போகிறேன், உம்முடைய ஜீவன், இயேசு தன்னுடைய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுது. ஐ கிவ் லைஃப் அண்ட் டு கிவ் யூ அபண்டன்ட். ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணமும் அடைய வந்தேன் என்று யோவான் 10:10 கூறப்பட்டிருக்கிறது. அது நித்திய ஜீவன் மட்டுமல்ல, அவர் உனக்காக எனக்காக வைத்திருக்கும் அந்த வாழ்க்கை திட்டம், நாம் பிறந்த நோக்கம், அது அதற்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. அந்த கோதுமை மணியிலே அல்லது அந்த அரிசி அந்த நெல்லுக்குள்ளாக அந்த அந்த நெச்செடியினுடைய சகலதும் உள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் அந்த பழத்துக்குள்ளாகவும் அந்த விதை இருக்கிறது. அந்த மரத்தை தான் அது கொண்டு வரும், வேறு ஒரு மரத்தை கொண்டு வராது. தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டு கிறிஸ்து உள்ளே வந்தால் அது வளர்ந்து, நீ வளர்ந்து அவருடைய காரியங்களிலே ஈடுபட ஆரம்பிப்பாய். ஏய், அந்த ஜீவன் இவை எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது. That is life. இன்றைக்கு பலர் எகிப்தில் இருந்து வெளியே வந்த அந்த விடுதலையை மட்டும் பற்றி கொண்ட மாதிரி, அதன் பிறகு கானானை தப்ப விட்ட மாதிரி, அதன் பிறகு வனாந்தரத்துக்குள்ளே சுற்றி அலைந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்ட மாதிரி ஒரு கதையை போல தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஏன்? பரிபூரண ஜீவனை அவர்கள் பிடிக்கவில்லை, தேவனுடைய திட்டத்தை பிடிக்கவில்லை, தாங்கள் பிறந்த நோக்கம் கற்பத்திலே தேவன் உருவாக்கின நோக்கத்தை விட்டார்கள். வாய் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு. அதாவது சாக்ரட்டிஸ் என்று சொல்லி ஒரு பிலாசபர் இருந்தவர், கிரீக் பிலாசபர், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறியா சாக்ரட்டிஸ், ஓகே. அவன் அவனுடைய எழுத்துக்களில் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் கிறிஸ்துவை அறிந்தாலும் நான் அறியன், உன்னையே நீ எண்ணிப்பார். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள். அவன் சொன்ன வார்த்தை, உன்னையே நீ எண்ணிப்பார். அதான் ஏன் பிறந்தேன், எதற்காக எனக்கு இந்த சத்தியம் அறிவிக்கப்படுகிறது, ஏன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு வித்தியாசமான ஒரு சகோதரன் சகோதரியாக நான் இருக்கிறேன், எதற்காக என்னிடத்திலே வேத புத்தகம் ஒன்றல்ல இரண்டு மூன்று இருக்கிறது, எதற்காக எனக்கு தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலம் பேசும் எனக்கு அந்த அந்த வரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஏன் நான் மறுபடியும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீ கேட்டிருக்கிறாய் அந்த கேள்வியை. வாய், ஏன் மற்றவர்களின் சிநேகிதர்கள் இயேசுவை குறித்து ஒரு தடவை கேட்கிறாத பொழுது நான் ஏன் மறுபடியும் கேட்கிறேன்? இன்றைக்கும் நான் ஏன் இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறேன்? Why am I here? But let me tell you, none of you, எந்த ஒற்றால் கூட இந்த இடத்துல நீங்கள் தச்சியலாக இல்லை, சந்தர்ப்பத்தினால் ஏற்பட்டதாக இதுக்குள்ள இல்லை. நோ, ஒற்றுவர் கூட தேவன் உன்னை தக்க நேரத்திலே இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து பிறப்பிக்க பண்ணி தகுந்த நேரத்திலே சத்தியத்தை அறிவித்து, நீ அவர் பேச பேச நீ உன் இறுதியத்தை அடைக்கலாம். நீ அவர் சொல்ல சொல்ல உன்னுடைய பாட்டிலே உன்னுடைய இந்த உலக ஜீவியத்திலே நீ போய்கொண்டு இருக்கலாம். அது வேறு ஒரு காரியம். இஸ்ரவேலரை போல கண்ணீரோடு ஒரு கதையைப் போல அவர்கள் வாழ்க்கை முடிந்தது. நாட்கள் வெகுவாய் ஓடி முடிந்தது. நித்திய ஜீவன் எல்லாருக்கும் ஒன்றுதான். இயேசு உள்ளே வந்தால் நித்திய ஜீவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். என் ஆடுகளுக்காக நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆனால் பரிபூர்ண ஜீவன் எல்லாருக்கும் உண்டல்ல. The abundant life is not, or at least many will not catch it. அனைகம் பேர் அதை பிடித்துக் கொள்ள மாட்டார்கள். Why? There is a price to pay. ஒரு கிரயம் அங்கே கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? நான் அது உனக்கு காண்பிக்க போகிறேன், என்னை பின் செல். எப்படி பின் செல்ல சொன்னார்? உன்னை நீயே வரத்து, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வா, நான் காண்பிக்கிறேன். எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே இங்கிலாந்து போய் அங்கே வேறு விதமாக இருந்து விடலாம். எத்தனையோ பேர் அதன் பிறகு போனாக்களும், 80 போனாக்கள், 90 போனாக்கள், 2000 ஆண்டில் போனாக்கள், இப்பையும் போனாக்கள் அங்கேயே இருக்கிறாங்க, வராங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம், ஒரு கடிதத்தில் 2 வரி தான் எழுதி ஆர்வம் அனுப்பினது. எனக்கு அதை வாசித்ததும் சரி என்று சொல்லி நான் இங்கே வந்தேன். அது உங்கள் சிலருக்கு தெரியும். இங்கே என்ன இருக்கிறது என்று நான் காணவில்லை. தேவனுடைய திட்டம். கற்பத்திலே உன்னை உருவாக்கினவர். So if you want to know the real life in Jesus, I came to give life. நான் ஜீவன் கொடுக்க வந்தேன். என்ன ஜீவன்? இந்த உலகத்திலே நீ இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும், மரணத்தை விட்டு பிரிவை விட்டு தேவனோடு சேர்க்கப்படுவதற்கும், பிசாசுனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு வந்து நான் உனக்காக வைத்திருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த வாழ்க்கையை உனக்கு காண்பிக்க போகிறேன். படிப்படியாக நான் உனக்கு அதை காண்பிக்க போகிறேன். எதற்காக நான் உன்னை தெரிவு செய்தேன் என்று சொல்லி. Don't you like to know that? அது உனக்கு விருப்பம் இல்லையா? இதோ பார், பவுலப்போஸ்தலன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாகவே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். சீஷர்களை பிடித்து சிறையிலே போட்டுக் கொண்டிருந்தார். இயேசு அவனை சந்தித்தார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சால் சால், நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நான் தான். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? தயவு இயேசுவின் இடத்திலே இருந்தது அவருடைய வாழ்க்கையின் அந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது ஏற்கனவே அவர் தயார் பண்ணினது. உனக்கும் எனக்கும் அது நடந்திருக்கிறது. அது உனக்கு தெரியாதா? அல்லது ஏன் இன்றைக்கு இதை கேட்கிறாய்? இன்னும் ஒரு தடவை ஏன் கேட்கிறாய்? எதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கேயும் இன்னும் பல இடங்களிலேயும் அசுத்தாவிகள் கூச்சலிட்டு வெளியே போவதை நீ உன் கண்கள் கண்டிருக்கிறது? சில ராணுவர்கள் அன்றைய தினத்திலே தான் பார்த்தார்கள். என்ன நடக்கிறது? அவருடைய நாமத்தின் வல்லமையை நீ ருசித்திருக்கிறாய். பரிசுத்தாவியானவரை நீ ருசித்திருக்கிறாய். இந்த வார்த்தையை நீ ருசித்திருக்கிறாய். இனி வரப்போகும் வல்லமையாகிய அவருடைய நாமத்தின் அதிகாரம், அவருடைய இரட்சத்தின் வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அது வாசிக்கும் பொழுது எவ்விதமான வல்லமை உண்டு. அது தேவனுடைய கோல், அவருடைய அதிகாரம். இது எத்தனையோ பேர் நீங்கள் ருசித்திருக்கிறீர்கள் சகோதரர்களே. இங்கே இருக்கிறீர்கள், சண்டே ஸ்கூல்ல இருந்தாக்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் தொடர்பாய் நீ வந்து கேட்டு 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 நீ வீட்டுக்கு போய்கொண்டு எச்சனையோ பேர் யார் எங்களுக்கு நல்ல காரியங்களை காண்பிப்பார்கள்? யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள்?
சில சம்பவங்கள் நடக்கிறதை கேட்கிறது நான் திகைத்து போகிறேன்.
ஏன் தெரியுமா? அவ்வளவு வாயாக்கள் போதாமல் இருக்கிறது. சில போன இடத்துல சொன்னார்கள், தெரிந்தோ தெரியாமலோ இந்த பேயின் இடத்திலே நாங்கள் போய் அது கட்டப்பட்டு விட்டோம். உதவிக்கன்று போனோம், ஆனால் கட்டப்பட்டு இருக்கும். எங்கள் குடும்பத்திலேயே நிறைய சூனியங்களாக இருக்கிறது. உங்களால் கூடுமென்றால் எங்களுக்கு விடுதலை கொடுங்க. கூடுமென்றால் விடுதலை கொடுங்கள். I want to show you a scripture that's coming into my heart.
இறுதியில் வரும் ஒரு 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 வசனம் ஒன்றே. ஏசியாவினுடைய புத்தகம்
42:22. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் குகைகளிலே கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல் அறைகள் என்று சொன்னால் சாத்தானாலே கட்டப்பட்டு, சூனியங்களினாலே கட்டப்பட்டு, மதங்களினாலே கட்டப்பட்டு, பலவிதமான நோய்களாலே கட்டப்பட்டு, பாப பழக்கங்களினாலே கட்டப்பட்டு, மனக்குழப்பத்தினாலே கட்டப்பட்டு, பைத்தியத்தினாலே கட்டப்பட்டு, இச்சைகளினாலே கட்டப்பட்டு, இவர்கள் சரியாக இந்த சிறைச்சாலைகளிலே இருக்கும் ஜனங்களைப் போல இவர்கள் சாத்தானின் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். ஓகே, தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் அவர்கள் அழிந்து போவார்கள். இவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவர்கள் மறுபடியும் போய் எங்கே ஆப்படுகிறார்கள்? கவனமாய்கள். மறுபடியும் சூனியத்திலே கட்டுக்களிலே போய் ஆப்படுகிறார்கள். அது விட மே மோசமான ஒரு நிலைமை அவர்களுக்கு வருகிறது. சகோதரனே, சகோதரியே, தாயே, தாப்பனே, கே, எத்தனை நாட்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு நீ சும்மா இருக்கலாம்? எப்படி நீ இருக்கலாம்? சரி, உனக்கு வாய் திறந்து பேச முடியாது, உன்னுடைய ரட்சிப்பையாவது சொல்ல முடியாதா? இயேசு எனக்கு இதை செய்தார். நான் கட்டுக்குழுக்குள்ளே இருந்தேன், எனக்கு அவர் விடுதலை கொடுத்தார். உனக்கும் அதை கொடுப்பார். அது சொல்ல முடியாதா? அவர் உனக்கு செய்ததை சொல்ல முடியாதா? உனக்கு உள்ளே இருக்கும் அந்த ஜீவனை விட முடியாதா? இந்த உலக வாழ்க்கையினாலே பிடிபட்டவர்கள் உள்ளே இருக்கும் நித்திய ஜீவன் அதை வெளியிலே விட முடியாது. The power of Jesus Christ, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம். பவுல் சொன்னான், மரணம் எங்களுக்குள்ளே வேலை செய்யும், ஜீவன் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். ஒவ்வொரு நாளிலும் நான் சாகிறேன். I die daily. கருமையான சகோதரனே, தேவ ஜனமே, இன்னும் யாருக்காக காத்திருக்கிறோம்? இதோ இன்றைக்கு பாருங்கள், காலையிலும் நடந்து எனக்கு வெளியில என்ன நடந்தது என்று தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய இரக்கம் கிருபை, அவர் கொடுத்த உடன்படிக்கையின் பலன், அவர் கொடுத்த எதிர்காலம், ஒவ்வொரு செய்தியாக வர எனக்குள்ளே எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. பூமியை சிருஷ்டித்து அந்தரத்திலே தொங்க போட்டவர், நான் ஒருவராக வானங்களை விரித்தேன், நான் ஒருவராக பூமியை சிருஷ்டித்தேன், அங்கே நடமாடும் மனிதர்களுக்கு நானே சுவாசத்தை கொடுத்தேன். என்ன அறியாமல் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. காலையிலே வல்லமையாக நடத்தும், வல்லமையாக உமது கரத்தை உயர்த்தியர்களும். அப்படியே அதை உறங்கிவிட்டேன். வெளியூர்ல இருந்து ஒரு செய்தி வந்தது, ஒரு கால். என்ன நடந்தது? நான் சொன்னேன், ஒன்றுமே நடக்கிறது இல்லை, என்ன நடக்கலாம்? உன்னுடைய தேவன் உடன்படிக்கை தேவன். இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணியவர் உனக்காக எனக்காக. புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவர்,
வானங்களை விரித்தவர்,
என்ன செய்ய போகிறாய்? உன் நித்திய ஜீவனை வைத்து என்ன செய்ய போகிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அவர் வந்தது உனக்காக, எனக்காக ஜீவனை கொடுக்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உலகுக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான வழி. இயேசு சொன்னார் யோவான் 8:12, நானே உலகுக்கு வழி, ஒருவன் எனக்கு பின்னாலே வந்தால் அவன் இருளிலே நடக்காமல் வெளிச்சத்திலே நடப்பான். அதோ பார்த்தீர்களா, எங்க போறதே இதுக்கு சபைக்கும் என்ன இது? ஏன் சபை சபை என்று போட்டு அப்படியே போட்டு தம்பட்டம் அடிக்கிறாங்க? இயேசுவை குறித்து பேச மாட்டாயா? அவரது ராஜ்யத்தை குறித்து பேச மாட்டாயா? அவரது வல்லமை குறித்து பேச மாட்டாயா? இனி எத்தனை காலம்? பவுல் சொன்னால், ஆவியானவர் மூலம் இந்த உலகுக்காக, இந்த வாழ்க்கைக்காக மட்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்தால் நாம் மிகவும் பரிதபிக்கப்படக்கூடியவர்கள் சகோதரனேகள். Most to be pitied, you're just trusting Jesus only for this life. No, he has a plan for you. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இருக்கிற தாய்மார்களே, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பட்சபாதம் இல்லாத தேவன் உன்னை அவர் நேசிக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். யாரும் அவரை அதை எடுத்து போடவில்லை. அவர் கொடுக்காவிட்டால் அவர் அந்த சிலுவையிலே மரித்திருக்க முடியாது. அதுதான் சொன்னார். இப்ப விளங்குதா? நான் நானாகவே அதை கொடுக்கிறேன். எவரும் அதை என்னிடத்தில் இருந்து பறித்துக் கொள்ளுகிறது அல்ல. சிலுவையிலே அறையலாம், தலையிலேயும் கத்தியாலே போடலாம், யாரும் என்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. ஏன்? என் ஜனங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். He came to give life and to give in abundance. அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். Abundant life. Salvation is just a start. ரட்சிப்பு தொடக்கம் மட்டும்தான். நிறைய காரியங்களை உனக்காய் வைத்திருக்கிறார். தப்ப விடாதே. வாலிபர்கள் கூட்டம் எழுப்பிக்கொண்டிருக்கிறது. தப்ப விடாதே. புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார் இல்லை, விடுதலை கொடுப்பார் இல்லை, அவர்களை சந்திப்பார் இல்லை. அவரது நாமத்தின் அதிகாரத்தை அறிந்திருந்தும் அதை உபயோகிக்காதவர்கள் எத்தனை பேர்! அந்த நாமத்தின் அதிகாரத்தை அறியாத, அந்த இரத்தத்தின் வல்லமையை அறியாத போதகர்கள் எத்தனை பேர்! தேவனே சொன்னார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? கொலைக்க தெரியாத நாய்கள். வாசித்து பார், பிரச்சனை வருகிறது, கள்ளன் வருகிறான், கொலைக்கவே தெரியாது, அப்படியாக விடவில்லை. உன்னை அவர் அடிக்கடி எச்சரித்திருக்கிறார். நீ அவருக்கு மிகவும் பிரியமானவன், அவருக்கு மிகவும் பிரியமானவர். எதுவும் உன் வாழ்க்கையிலே நடக்கட்டும், என்ன காரியம் சூழ்நிலை மாறி இருக்கட்டும், இன்றைக்கு சொன்னும் அவருடைய அன்பு உண்மையில் இருக்கும் அன்பு மாறவே இல்லை. அவருடைய திட்டம் மாறாதே, அவருடைய சித்தம் உண்மையில் மாறவே மாறாதே. அவர் உனக்குள்ளாக தொடங்கிய நற்கிரியை முடிச்சே தீருவார். அவர் தொடங்கினார், அதை முடிச்சே தீருவார். அவரே ஆல்பாவும் ஒமேகாவும், நானே தொடக்கமும் முடிவும் என்று சொல்றேன். How don't him? So you can say, can you say, tell the Father, put up your hands, கரங்களை மேலே வைத்து கண்ணை மூடு, சொல்லு, டாடி, Thank you for Jesus. இயேசுவுக்காய் நன்றி. சொல்லு, டாடி, இயேசுவுக்காய் நன்றி. இயேசுவுக்காய் நன்றி. இயேசுவே, ஜீவன் கொடுத்ததுக்காய் நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.